राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। பெண்பிள்ளை ரகசியம் நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்துடுச்சு இல்லையா? ஒரு மூணு நாலு நாளாக பெண்பிள்ளை ரகசியம் அனுப்ப முடியல. பிருந்தாவன யாத்திரையில் ஒரு 100-150 பக்தாளோட சுற்றிட்டு இருந்ததுனால அனுப்ப முடியல. ஆனால் நிறைய பேர் பெண்பிள்ளை ரகசியம் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டார் இல்லையா? இதிலிருந்து பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய மகிமை புரியறது. நிறைய பெண் பிள்ளை ரகசியம் சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பெண் பிள்ளை ரகசியம் சொல்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு ஒவ்வொருத்தராக எனக்கு மெசேஜ் அனுப்பும்பொழுது தெரிகிறது. பெண் பிள்ளை ரகசியம் சொன்ன பெண் பிள்ளையை சொல்கிறதா, அமைதியாக கேட்டார் ராமானுஜரை சொல்கிறதா, எவ்வளோ வசதி இல்லையா? அன்னைக்கு சுவாமி ராமானுஜர் அவளை பேச விடாமல் நீ இந்த கூட தான் இருக்கணும், நீ ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருனா இந்த ரகசியம் நமக்கு கிடச்சிருக்காது. மகாத்மாக்கள் நம்ம சத்விஷயங்கள் பேசும்போது தடுக்கிறதே கிடையாது, அசத்தான விஷயங்கள் பேசும்போது நிச்சயமாக காது கொடுத்து கேட்கறதும் கிடையாது. பெண் பிள்ளையினுடைய பாக்கியம் அழகா அவள் பேசுறா. அடுத்த வாக்கியம் சொல்றா, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே. திரௌபதி பஞ்சபாண்டவர்களுடைய பத்தினி, துரியோதனன் அவ அழகில் மயங்கி அவள் அடையணும்னு ஆசைப்பட்டு விட்டான். இத்தனைக்கும் சகோதரனுடைய மனைவி தான், பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க தானே, கசின் பிரதர் தானே. ஆனால் இந்த காமத்துக்கு ஒன்றும் வியவஸ்தையெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் திரௌபதி அவமானப்படுத்தணும்னு உனக்கு ஒரு ஆசை. பாண்டவர்களுக்காக பகவான் இந்திரபிரஸ்தத்தை அவ்வளோ அழகாக அமைச்சுட்டான். அப்போ இந்திரபிரஸ்தத்தினுடைய அரண்மனை இதெல்லாம் பார்க்க வந்த துரியோதனன் ஜலத்தை பூமி அதாவது தரைன்னு நினச்சிண்டு இறங்கினான், தரைய ஜலம்னு நினச்சி பொறுமையாக இறங்கினான். அந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பியூட்டி இல்லை அந்த காலத்திலே இருந்திருக்கு, இது எதுவுமே புதுசே கிடையாது. அப்போ கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜலம் மாதிரி தெளிஞ்சுதான், சரி ஜலமோன்னு வஸ்திரத்தெல்லாம் தூக்கிட்டு இறங்கினேன், பார்த்தா அது தர. சரி ஒரு இடத்த பார்த்தா அப்படியே தர மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வாட்டர் இருக்கு, தரதானு வேகமாக நடந்த துவக்குன்னு பார்த்தா விழுந்துட்டான் தண்ணியில். அப்போ திரௌபதி நல்லா உறக்க சிரிச்சு விட்டா. அப்படி சிரிக்கக்கூடாது இல்லையா? மனுஷாளுக்கு எப்பொழுதுமே யாராவது ஒரு தவறு பண்ணுறா இல்லாட்டி முட்டாள்தனம் பண்ணுறா பைத்திகாரத்தனம் பண்ணுறா அப்படின்னா உடனே ஒரு சிரிப்பு வந்துடும், அது பெரிய தப்பு. சில சமயத்தில் நம்ம விளையாட்டாக எடுத்துப்போம், சில சமயத்தில் நம்ம சீரியஸாக எடுத்துட்டுருவோம். அதுவும் ஒரு சபையிலெல்லாம், ஒரு சபைன்னா பல பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தருடைய விஷயத்தை கேளிப்பொருளாகவோ கிண்டலாகவோ பரிகரித்து சொல்லப்படாது சிரிக்கப்படாது. இது வந்து ஒரு சபை நாகரீகம் அப்படின்னு சொல்லுவா. இன்னி காலகட்டத்தில் அது இல்லாமலே போயிடுச்சு நமக்கெல்லாம், பல இடங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சிரிப்பு வந்தாலும் அடக்கிண்டு ரகசியத்தில் போய் சிரிக்கணுமே ஒழிய, அப்போ என்ன ஆகணும், நம்ம சிரித்தோம்னா கூட இருக்கவளும் சிரிப்பா இல்லையா? அப்போ அவளுக்கு ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும், ஒரு கௌரத குறைச்சலாகிடும். அது துரியோதனெல்லாம் ராஜகுமாரன் க்ஷத்ரியன் ரைட்டா, அவனை போய் எல்லாத்துக்கும் சிரித்தோடனே அவன் மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்துடுத்து, என்னை இப்போ அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நினச்சிட்டான். அதே சமயத்தில் இந்திரபிரஸ்தத்தினுடைய இந்த செல்வம் எல்லாம் என்கிட்ட வரணும்னு பிளான் பண்ணிட்டான். பெருசாக பிளான் பண்ணி ஒரு சூதாட்டம் நடத்தி ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பிடுங்கின்றான் தர்மரிடத்துலேருந்து. அப்போ திரௌபதியையும் அடிமையாக்கிட்டான். அப்போ அவளை போய் சபைக்கு இழுத்துன்னு வர சொல்கிறான். பாரதியார் கூட பாஞ்சாலி சபதம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அப்போ திரௌபதி கேட்குறா அவள் ஐஷன் போக வந்தவன் இடத்துல, என்னை வைத்து பின் தன்னை இழந்தாரா, தன்னை வைத்து பின் என்னை இழந்தாரா. தர்மர் முதல்ல தன் அடமான வச்சுட்டு அப்புறம் என்ன அடமான வச்சாரா, இல்லாட்டி முதல்ல என்ன அடமானம் வச்சுட்டு தன் அடமானம் வச்சாரா. ரொம்ப அழகான வாக்கியங்கள் இதெல்லாம். கடைசியில் துச்சாதன் வந்து தரதரன் இழுத்துண்டு வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துண்டு வரான். திரௌபதி கெஞ்சரா, அப்பா வீட்டுக்கு தீட்டா இருக்கேன்டா. வெளில சொல்றது கூச்சமான விஷயம் இல்லையா அது. அவ சொல்றா வீட்டுக்கு தீட்டா இருக்கேன், வெளில புழங்கப்படாதடா, ரெஸ்ட் எடுக்கிற பீரியட். இன்னைக்கு காலகட்டத்தில் இதை பல பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா. ஒதுக்கி வைக்கிறது இட்ஸ் ஹைஜீனிக் சயின்ஸ். அட்லீஸ்ட் அந்த 3 டேஸ் ஆகுது அவளுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கட்டும்ன்றதுனால. ஏன்னா அது தாய்மையின் அடையாளம் அது, சரியா? பெண்கள் வீட்டுக்கு தீட்டாகிறதுன்றது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அது தெய்வீகம். இது அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை, இது ஒதுக்கி வைக்கிறதுன்னே கிடையாது. அந்த காலத்திலலாம் அவளுக்கெல்லாம் நல்லா உளுத்தங்கஞ்சிலாம் கொடுப்பா. அந்த மாதிரி வீட்டுக்கு தீட்டாக இருக்கும்பொழுது ஹெல்தி ஃபுட்டு கொடுப்பா. அப்போ அவளை தனியாக ஓரத்தில் உட்கார வச்சுருவா. எதுக்கு அப்படின்னா தே நீட் ரெஸ்ட் இல்லையா. இல்லாட்டி ஆண்கள் அப்பையும் விடமாட்டா அவளை. உலகத்தில் சாகிற வரைக்கும் வேலை பண்ணிட்டு தான் இருப்பா. அப்போ வேலை வாங்கிட்டே இருப்பா. அதனால தான் அந்த 3 நாளாவது அவளுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பெரியவா அழகாக அவளை வச்சு ஓரத்தில் வச்சுட்டு அவளுக்கு ஹெல்தி ஃபுட்டெல்லாம் கொடுத்து நன்னா வச்சுருந்தா. இந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. இந்த மெனோபாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் பெருசாக கிடையவே கிடையாது. பாட்டிகள்லாம் எவ்வளோ குழந்தைகள் பெற்றா, ரொம்ப யங்காக இருப்பா, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பா. கடைசி வரைக்கும் அவள் காரியத்தை அவளே பார்த்துப்பா. ஏன்னா அந்த பீரியடில் அந்த ரெஸ்ட். அதுக்கடா இதெல்லாம் போய் சொல்லணுமானா, இன்றைக்கி இந்த விஷயம் சில பேர் கேலி பண்ணுறா, சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறா, சில பேர் இது அசிங்கம்ன்றா. இது இந்து தர்மம் வந்து சடங்கு சம்பிரதாயம் சொல்லி கேவலப்படுத்துறது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும், தெர் இஸ் அ லாஜிக்கல் அண்ட் ஹைஜீனிக் சயின்டிஃபிக் ரீசன் இஸ் தேர், சரியா? சும்மா எடுத்தாங்க தான் பேசப்படாதுங்க. பெரியவா சொன்ன விஷயங்களை பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்க. வை நிச்சயமாக ஸ்திரீகள்னாலே புரிஞ்சிக்க முடியும், புருஷாலால் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியுமோ முடியாது. எவ்ரி உமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பயாலஜிக்கல் திங். அப்போ ரொம்ப அழகாக திரௌபதி சொல்கிறா, நான் வீட்டுக்கு தீட்டாக இருக்கேன்டா, நான் பாட்டுக்கு இப்படி, அதாவது ஒரு பீரியாடிக்கல் ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னை வெளில ஐஷன் போகாதேப்பா, நான் அதுவும் உங்கள் வீட்டுடைய மருமகள், என்னை போய் இப்படி சபையில் கொண்டு நிற்க வைக்காது. எத்தனையோ பெரியவாள்லாம் இருக்கா, அவள் முன்னாடிலாம் வரத்துக்கு எனக்கு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறா. கேட்கல, தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வரான். அப்போ எவ்வளவு பொறாமல், எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி அவனுக்கு இருந்திருக்கும் பார்த்துக்கோ துச்சாதனனுக்கு. ஐஷன் வந்தாச்சு திரௌபதிய சபையில், கோபத்தில் கத்துறா, இங்கே தர்மம் இல்லையா, நியாயம் இல்லையா, திருதராஷ்டர் இருக்காரு, கிருபாச்சாரி இருக்காரு, துரோணாச்சாரி இருக்காரு, பீஷ்மர் இருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பெண் வீட்டுக்கு தீட்டாக இருக்கும் பொழுது இதை வந்து பப்ளிக்காக பேச முடியாது, ரைட்? ஒரு அன்ஈசி சுச்சுவேஷன், அதில் கொண்டு வந்து அவளை நிற்க வச்சுட்டா. இதில் வேட அவளை நிர்வாணமாக நிற்க வைக்கணும்னு ஆசைப்படுறா. எவ்வளோ ஒரு ஆக்வர்ட் பொசிஷன், ரைட்? யாருமே பார்க்க முடியாது சுச்சுவேஷனை. புருஷன் கூட அந்த ஒரு சிதியில் பெண்டாட்டியை பார்க்க முடியாது. அது ஒரு பெண்மையின் அடையாளம், அதை கொண்டு பப்ளிக்கை நிறுத்த முடியாது. ரைட்டா? சில விஷயங்கள்லாம் எத்தனை வேணால் நூற்றாண்டுகள் வரட்டமே, சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தானே. அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொன் பிள்ளை, அந்த திரௌபதி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கோ. எல்லாரும் ஆண்களே இருக்கக்கூடிய சபை, கத்தரா, புலம்பரா, அழறா, கெஞ்சரா, எல்லாரும் சிரிக்கிறா, பஞ்சபாண்டவர்களை தலைகுனிஞ்சு உட்காந்துருக்கா, ருத்ரர் பேசுறார் ஆனால் எடுபடலை, துரியோதனுடைய ஒரே தம்பி விக்கர்ணன் பேசுகிறான், 100 தம்பியில் ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான் பேசுகிறான், அவன் பேச்சும் எடுபடலை, துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியார் பேசுகிற தலைகுனிஞ்சு நிற்கிறா, பீஷ்மர் வாயை திறந்து பேசவே இல்லை ஆனால் மனசுக்குள்ளே பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு சிச்சுவேஷன், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், ஒன்றும் நடக்கல. அப்போ துரியோதனன் கர்ணன்லாம், ஏய் அப்போ புடவை ஒரு நிர்வாணமாக நிற்கவை, இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, திரௌபதியும் வேண்டாம் யாரோ ஒருத்தியாக இருக்கட்டமே, இவ்வளவு கஷ்டம் இல்லையா? அவ்வளோ பெரிய சபையில் உயிருள்ள ஒரு பெண், அவளுக்கும் மனசு இருக்குது, அவளுக்கும் சுயமரியாதை இருக்குது, அவளுடைய சரீரத்துக்கும் ரகசியங்கள்லாம் உண்டு. ஒரு சபையில் கொண்டு வந்து நிற்க வச்சு அவளுடைய மறைவிடங்களை எல்லாரும் பார்க்க வைக்கிறதுன்னு எவ்வளவு கேவலம். அந்த காலத்துலலாம் கொத்தடிமைகள்னு உண்டு, அந்த கொத்தடிமைகளில் கூட அப்படி பண்ண மாட்டாள், யாரோ சில பேர் இந்த மாதிரி மகா பாவிகள் பண்ணுவா. எவ்வளவு கோரமான ஒரு நிலைமை, வைத்தறிச்சல் பயங்கரம்னா பயங்கரம். இது பிடிச்சி இழுக்கிறான் திரௌபதி, கத்தி பார்க்குறா, கதறி பார்க்குறா, தன்னுடைய 2 கையாலையும் பிடிச்சுண்டு போராடி பார்க்குறா. ஒரு ஸ்திதியில் அவள் பலம் தோற்று போயிடுச்சு, அவளை தன்னம்பிக்கை தோற்று போயிடுச்சு, அவளுடைய உற்சாக பலம் குறைஞ்சி போயிடுச்சு, மனோபலம் உடஞ்சி போயிடுச்சு. பார்த்தா இதுக்கு மேலே தன்னால் முடியாத நன்னா தெரிஞ்சு கொடுத்து அப்போ அவளுக்கு புத்தியில் உரைச்சது, ஆ இந்த பெரிய சபையில் எவ்வளோ பெரிய பெரியவாள்லாம் இருக்கா, அவளால் என்னை காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியலை. இவள் சொல்லக்கூடிய தர்மம், நியாயம், நேர்மை எல்லாம் செத்து போச்சு. பெரிய ராஜசபையில் அந்த அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய கேவலம். ஒரு ராஜசபையில், ஒரு பார்லிமெண்ட்டில் நடக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய கேவலம் இல்லையா? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கோ. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சிறிய நிர்வாணமாக நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், சொல்லும்பொழுதே கூசுறது இல்லையா? எதுக்கு பார்லிமெண்ட் சொல்கிறேன்னா ராஜசபைன்னா உங்களுக்கு புரியறது இல்லை, அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு கொடூரம், எவ்வளோ ஒரு பயங்கரம். ஒரு ஸ்திரீயுடைய பணமாகவே இருக்கட்டமே, பிணமே, அதுவே வஸ்திரம் இல்லாமல் இப்படி வைப்போமா? ஒரு ஒன்றும் வேண்டாம், ஆற்றுலேயே யாராவது பெண்கள் செத்து போயிட்டா, ஆண்கள் செத்து போயிட்டானா, அந்த பிணம் தானே, அந்த பிணத்துக்கு ட்ரெஸ் மாற்றுவா, கடைசி ட்ரெஸ், அப்போ ஆண்கள்லாம் வெளில போயிடுவா, ஸ்திரீகள் தானே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவா, இந்த பிணம் தானே, அதுக்கு ஒன்றும் உணர்ச்சி கிடையாது. ஆனால் அதை கூட உயிருள்ள ஒருத்தன் பார்க்கக்கூடாதுன்றா இல்லையா? கரெக்ட். அப்போ உயிருள்ள ஒரு பெண்ணை வஸ்திரம் இல்லாமல் அவள் வீட்டுக்கு தீட்டாக இருக்கும்பொழுது நிற்க வைக்கணும்னா எவ்வளவு ஒரு குரூர புத்தி, கொண்டு போடவன் அவளெல்லாம். கதர்றா, துடிக்கிறா. அப்போ அவளுக்கு தோன்றது, இனி பிரயோஜனம் இல்லை, எல்லாமே தோத்துட்டேன்னு, என் கூட யாருமே இல்லையேன்னு நினைக்கிறா, எனக்குன்னு யார் இருக்கான்னு நினைக்கிறா. அப்போ அவளுக்கு தோணிடுது, ஓ என் கிருஷ்ணன் இருக்கானே அந்தரியாமி தானே, ஓ என் கண்ணன் இருக்கானே, அடடா அவனை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துவிட்டான். எல்லாத்தையும் இழந்தவளுக்கு ஒரு தைரியம் வந்தது. என்ன தைரியம்னா, என் கண்ணன் என்னை காப்பாற்றுவான், எல்லாமே தோற்று போகட்டும், தர்மம் தோற்று போகட்டும், நியாயம் தோற்று போகட்டும், நேர்மை தோற்று போகட்டும், தன்னம்பிக்கை தோற்று போகட்டும், உடல் பலம் தோற்று போகட்டும், மனோபலம் தோற்று போகட்டும், உற்சாக பலம் தோற்று போகட்டும், உத்வேக பலம் தோற்று போகட்டும், எல்லாம் தோற்று போகட்டும், கிருஷ்ண பலம் தோற்று போகாது, தோற்று போகாது. பாதா, ஆ என் கண்ணன் இருக்கான். உடனே பாதா இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தவள் கத்தினா, கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா. ரொம்ப அழகான வார்த்தை. துவாரகாதீசா ஹிருதய கமலவாசா, துவாரகளுக்கு ஹே பிரபு, ஹிருதய கமலவாசா, என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய அந்தர்யாமி பிரபு, கோவிந்தா கோவர்தன கிரிய உத்தாரணம் பண்ணி ஆணிரைகளையும் கோபர்களையும் கோபிகைகளையும் காப்பாற்றின ஏ பிரபோ, தாமரைக்கண்ணா புண்டரீகாட்சா, உன் தாமரைக்கண்ணுடைய கிருபா கடாட்சத்தினால எல்லா பாவம் அழிஞ்சு போகுமே. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்க தலைமையில இருக்க சாபம் இழிஞ்சு போயிடுமே பா, நீ பார்த்தா போதுமே என்றால் ஆண்டாள். அந்த மாதிரி கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா. இவ கத்தினது பெரிய விஷயமே இல்லை, பெண்பிள்ளை அதுதான் ரொம்ப அழகா பிடிச்சுட்டா. அவ தன் முந்தானி தன்னுடைய அந்த உடம்புல இருக்க வஸ்திரத்தை பிடிச்சுண்டு கத்தல. இது கத்த ஆரம்பிக்கும் போது முதல்ல பிடிய விட்டாளாம், இருகையும் விட்டா. விடு, இனிமேல் என் சரீரம் இல்லை கிருஷ்ணனோட சொத்து, இது என்னுடைய அவமானம் இல்லை கிருஷ்ணனோட அவமானம், இது என்னுடைய வாழ்க்கை இல்லை கிருஷ்ணனுடைய வாழ்க்கை, இது என்னுடைய விஷயம் இல்லை கிருஷ்ணனுடைய விஷயம், நான் சொத்து அவன் சொத்துக்கு உரியவன் அப்படின்னு ரெண்டு கையை விட்டு சரணாகதி பண்ணிட்டா. கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம், ரக்ஷமாம் சரணாகதம், காலில் விழுந்துட்டேன் காப்பாத்துப்பா. உன்னை விட்டா யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு? தைரியம், அதாவது அன்கண்டிஷனல் ஃபெய்த் அப்படின்னா திரௌபதி. சரியா, அவ்வளவு அழகா பெரியவா சொல்றா, திரௌபதி ஸ்வ லஜ்ஜையை விட்டாள், தைரியமா அவன்தானே விட்டாளாம், வெக்கத்தை விட்டாளாம். பார்க்கலாம், அந்த அவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு பெரிய நடுவில் கோவிந்தா புண்டரீகாக்ஷன் வெக்கமில்லாமல் கத்தினாள். எப்படி என் கண்ணன் காப்பாற்றுவான்னு தைரியமா பிடிச்சிட்டு இந்த புடவையை விட்டாளாம். இவ புடவையை விட்டாளோ இல்லையோ கண்ணன் பதறி ஓடி வந்து புடவையை பிடிச்சுட்டானோ. எப்படி ஒரு அம்மா வந்து வாத்சல்யத்தில் இருக்கா, இந்த வயசு வந்த பொண்ணு ராத்திரி படுத்துன்னு இருக்கும், ஆனால் பெருசாக அதுக்கு வயசு வந்த பிறகு கூட அதுக்கு வந்து பெருசாக ஆடையெல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு படுத்துக்கணுன்ற அந்த ஒரு பொறுப்பு வந்திருக்காரு. அப்போ ஆற்றுல படுத்துட்டு இருக்கும் அந்த குழந்தை, அப்போ அதோட முந்தான விலகி இருக்கும், இல்லாட்டி பாவாடை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிறவாள்லாம் அப்பா சகோதரன் இவா தான் இருப்பா, யாரும் வெளி மனுஷா கிடையாது. ஆனால் அதுவுக்கே அம்மா என்ன பண்ணுவா, அது முந்தானையை சரி பண்ணி பாவாடை இழுத்து விட்டு போர்வையை போத்தி விட்டு, சகோதரன் தகப்பனார் தானே, ஆனாலும் அதுவே அம்மாவுக்கு பொறுக்காது அச்சோச்சோ அப்படின்னு. ஏன்னா அது அது ஒரு பெண்மை, அதை புரிஞ்சுக்கிறது ஆண்களால் முடியாத காரியம். அந்த ஒரு அது ஒரு நளினம், அது ஒரு வெக்கம், அது ஒரு லஜ்ஜை. தன் சரீரத்தை அவ்வளோ அழகாக யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றிக்கணும்ன்ற ஒரு ஒரு கடமை உணர்ச்சி, ஒரு பொறுப்பு. இது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, ஆனால் உண்மை அதுதான். அந்த மாதிரி திரௌபதி ரெண்டு கையை விட்டாளோ இல்லையோ கண்ணன் பதறினான், அச்சோ அவ உடம்பை யாரும் பாத்திரப்படாதுன்னு ஓடி வந்து டக்குன்னு வந்தானே பிடிச்சானா கண்ணன். திரௌபதி எப்படிறா அப்படி பகவான வர வச்சான்னா ரெண்டு கையை விட்டுட்டு, அவ்வளவுதான். இந்த ஈஸியஸ்ட் திங் என்ன தெரியுமா, ரெண்டு கையை தூக்குறது, ஹேண்ட்ஸ் அப் சரண்டர் அப்படின்னு வாலியா, சரண்டர் ஆனால் ரெண்டு கையை மேலே தூக்கிட்டு வாலி, அதேதான் இருகையும் விட்டேனும் டோட்டல் சரண்டர், ஹேண்ட்ஸ் அப் சரண்டர் அப்படின்ற இல்லையா, இந்த திருடனெல்லாம் பிடிக்கிறா போலீஸ்காரான்னா, அதே தான் ஹேண்ட்ஸ் அப், இருகையும் விட்டுருங்கோ. திரௌபதி விட்டாளாம், ரொம்ப அழகாக விட்டுட்டா. விட்ட அடுத்த க்ஷணம் இவன் புடவையா தோ உருவர் அவன் நிர்வாணமாக நிற்கப்படும் இழுக்கிறான், ஆனால் புடவை வந்துட்டே இருந்தது, சுரந்துட்டே இருந்தது. கண்ணன் வந்து விட்டு கொடுத்தானா அப்படின்னா, கண்ணன் வந்து கொடுத்தான் அப்படின்னு சில பெரியவாருடைய அனுபவம். சில இடங்களில் கண்ணனையே சொல்கிறான், இந்த திரௌபதி கத்துறாளாம், கோவிந்தா புண்டரீகாக்ஷான்னு கத்துறாளாம். கத்தும்போது கண்ணன் துவாரகையில சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கானாம் சத்யபாமாவோட. அப்ப இவ கத்தனவுடனே பகவான் அப்படியே ஆட்டத்தை விட்டு ஓடி வந்தானாம். வாசல் வரைக்கும் ஓடி வந்தான் கண்ணன். ஓடி வந்துட்டு திருப்பி தலையை தொங்க போட்டு பொறுமையா நடந்து வந்தான். அப்ப சத்யபாமா கேட்ட, என்ன சுவாமி தோக்க போறேன்னு பயந்துண்டு ஓடினேளோ, இருந்தாலும் விளையாடி பார்க்கலாம், திரும்ப வந்தீரோன்னு பரிகாசம் பண்ணான். அப்ப பகவான் சொன்ன, இல்லம்மா ஹஸ்தினாபுர சபையில திரௌபதியினுடைய தான வஸ்திரத்தை உருவி நிர்வாணமா நிக்க வைக்கணும்னு துச்சாதனன் படுபாவி துரியோதனன் தொடையில உட்காரவை அவளைன்னு சொல்ல, கண்ண கர்ணன்லாம் சிரிக்க அவ புடவையை உருவின்றிருந்தான். அப்ப திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா லக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா, காப்பாத்துறதுக்கு ஓடினே வந்துட்டேன் அப்படின்னா. உடனே சத்யபாமா பதற, அட பாவிகளா, சரி சுவாமி அந்த பாவிகள் தான் அப்படி பண்றானா, அவதான் காப்பாத்துன்னு கத்திட்டாலும் போடி போய் காப்பாத்தாம எதுக்கு ஓடி வந்தேள் திரும்பியும். இல்லம்மா நான் போகிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் காப்பாத்திட்டா. பிரபோ யார் அது உங்களுக்கு முன்னாடி காப்பாத்தினது? பகவான் சொன்னவ கோவிந்தான்னு கத்தினா இல்லையா, அந்த கோவிந்த நாமமே அவளுக்கு புடவையை கொடுத்து கொடுத்து திரௌபதிக்கு புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துலாம் சொல்றார். திரௌபதி கண்ணன் வந்து புடவையை கொடுக்கலையா, அவன் கோவிந்தான்னு கத்தினா இல்லையா, அந்த கோவிந்த நாமம் அவளுக்கு புடவையை கொடுத்து அவளை காப்பாத்தி எடுத்தான். எத்தனை வசதி பாருங்க கோவிந்த நாமம், சரியா? கோவிந்தா அப்படின்னா எல்லாம் கிடைக்கும், அவமானம் சரியா போயிடும், பாபம் போயிடும், கஷ்டம் நிவர்த்தி ஆடும், வியாதி சரியாயிடும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் கோவிந்தா வா அப்படின்னு, கோவிந்தானா போகிறது இல்லை கிடைக்கிறது, அக்ஷயமா கிடைக்கும், அவ்வளவு வசதி கோவிந்த நாமம். சத்யபாமா கண்கள்ல கண்ணீர், பிரபோ இன்னைக்கு புரிஞ்செடுத்து பிரபு, உம்முடைய நாம ஜபத்தினுடைய மகிமை, உங்களுடைய பேரை சொன்னா என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுடுத்து பிரபோன்னு கதறி பகவான் திருவிடிகள்ல விழுந்தாளாம். அத்தனை பேர் மலைச்சு போயிட்டா, இழுத்து 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 துச்சாதன் கையெல்லாம் சோர்ந்து போய் உக்காந்துட்டான். திரௌபதியோட புடவையும் உருவிண்டே இருக்கா, அவ சுத்தின்றே இருக்கா, அவளை சுத்தி புடவை சுத்தின்றே இருக்கு. கண்ணன் கொடுத்துட்டான். அது ஹைலைட் என்னன்னா, திரௌபதி ரெண்டு கையை விட்டா பாருங்க, அதுதான் பெண் பிள்ளை, அதை பிடிச்சுட்டா. இதெல்லாம் அன்கண்டிஷனல் ஃபெய்த். இது ஏன் உடம்பு ஒரு கையில பிடிச்சிண்டு அவ ஒரு கையில ஒரு கையை தூக்கிட்டு கோவிந்தா புண்டரீகாட்சான்னு சொன்னா கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த புடவை ஒரு ஈழுத்தா விழப்போறது, முடிச்சு அவிழப்பொழுது ஒத்த வஸ்திரத்தோட நிக்கிறா வீட்டுக்கு தீட்டா இருக்கிறதுனால. அந்த முடிச்சு அப்படி அவரை ஆரம்பிச்ச சமயத்துல டக்குன்னு ரெண்டு கையை தூக்கினா, ரெண்டு கையும் விட்டா பாருங்க, அந்த நம்பிக்கை கண்ணனுடைய நாமம் புடவையை கொடுத்துடும். இது இந்த அந்த இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த். நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பார்த்தோம்னா நம்பிக்கை வைப்போம், கோவிலுக்கு போவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், நடக்கணும், நடந்தா தேவலை, நடக்கலன்னா வேறதான் பார்க்கணும் அப்படின்னு. இது பேர் அன்கண்டிஷனல் ஃபெய்த் இல்லை. என் கண்ணனுக்கு தெரியும் எனக்கு நல்லது தான் பண்ணுவான், தட்ஸ் அன்கண்டிஷனல் ஃபெய்த். அது திரௌபதியோட விஷயம் ரொம்ப விசேஷம், அந்த பாதிச்சு ரொம்ப ஒரு பெரிய வாக்கியம் இது. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, பெண் பிள்ளை அந்த கையை விட்டதை பிடிச்சா பாருங்க. எத்தனையோ எல்லாரும் உபன்யாசம் பண்றோம், எல்லாரும் கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சுமாம் சரணாக இருந்தா அழுத்தம் திருத்தமா சொல்லுவோம். ஆனா பெண் பிள்ளை சொல்றா, அவ அதை சொன்னது பெரிய விஷயம் இல்ல, அந்த நாமம் காப்பாத்தும் ரெண்டு கையையும் புடவையோட எப்படியிலேருந்து விட்டு தலைக்கு மேல கை கூப்பினாள், அந்த நம்பிக்கை அன்கண்டிஷனல் ஃபெய்த். ட்ரெயின்ல போறோம் ரைட், நமக்கு அந்த டிரைவர் யாருன்னு கூட தெரியாது, ஜாலியா ட்ரெயின்ல ஏறுறோம், வேடிக்கை பாக்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். அன்கண்டிஷனல் ஃபெய்த் வித் த டிரைவர். ஃப்ளைட்டில் போகிறோம், காக்பிட் கூட நம்ம போக முடியாது ரைட், நமக்கு யாரும் பைலட்னு கூட தெரியாது. ஓகே, வி ஆர் ஹேவிங் அன் அன்கண்டிஷனல் ஃபெய்த். சேரில் உட்காடுறோம், தாங்கும்னு நம்பிக்கை, வி ஆர் ஹேவிங் அன் அன்கண்டிஷனல் ஃபெய்த். ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், டேஸ்ட் நல்லா இருக்கா, ஹைஜீனிக்காக இருக்கா ரைட், என்றைக்காவது ஏதாவது ஹோட்டலில் விஷம் கலந்துருக்குமான்னு வச்சுருக்கோமா, நோ, அன்கண்டிஷனல் ஃபெய்த். எத்தனை விஷயங்கள், எத்தனை விஷயங்கள், எத்தனை விஷயங்கள். இன்சூரன்ஸ் போடுறோம், அன்கண்டிஷனல் ஃபெய்த். பேங்க்ல போடுறோம், அன்கண்டிஷனல் ஃபெய்த். தங்கம் வாங்குறோம், அன்கண்டிஷனல் ஃபெய்த். எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் அன்கண்டிஷனல் ஃபெய்த். இது காப்பாற்றும், ரைட்? பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறோம், ஃபிக்ஸட் பாக்ஸில் பணம் போட்டு வைக்கிறோம், பேங்க் எல்லாம் போயிடுதுன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ எவ்வளோ விஷயங்களில் நமக்கு அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கு. பகவான் தான் அன்கண்டிஷனல் ஃபெய்த்தை ப்ரூவ் பண்ணவள் திரௌபதி. அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல. திரௌபதி மாதிரி ரெண்டு கையும் நான் விட்டுட்டேன். இல்லையே சுவாமி, அடியாள் முசல் புழுக்க, வரப்பில் கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. திரௌபதி மாதிரி என்கிட்ட என்ன, அப்பேற்பட்ட ஒரு சரணாகதி எனக்கு இருக்கு. இல்லையே சுவாமி, திரௌபதி. அதுக்கப்புறமா யாருமே திரௌபதியை நிர்வாணமாக நிற்க வைக்க ட்ரை பண்ணவே இல்லை தெரியுமா. அதுக்கப்புறமா திரௌபதியுடைய புடவையை கூட குந்திதேவி எடுத்து மடித்து வைக்க மாட்டேங்கிறா. திரௌபதி கேட்குற, ஏமா என் புடவை எடுக்கணும்? அம்மா, நான் பாட்டு ஓம் புடவை எடுக்க போக, நீ பாடு எப்பயும் கோவிந்த நாமத்தை ஜபிக்கிறவள், அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்து நான் கிருஷ்ணன் பாட்டுக்கு புடவையை கொடுத்தான, மடிக்க என்னால் ஆகாது, நீயே மடிச்சுக்கோமான்னுட்டாளாம். உணத்தின புடவை எடுக்கிறது கூட அத்தனை வசதியாம். அந்த திரௌபதியுடைய சரணாகதி, இந்த ஃபைத் உங்களுக்கு வேணும். வியாதியா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் ஜபிச்சு பாருங்க, அப்போ தெரியும். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். இந்த ஃபைத், இந்த ஃபைத் இருந்துன்னா என்ன வேணால் சாதிக்கலாம். பகவான் தன்னோட அவதாரம் முடிச்சுட்டு கிளம்போ கொஞ்சம் டல்லாக இருக்கான். அப்போ கேட்குற, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்போ பகவான் சொல்கிறான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இந்த திரௌபதி மட்டும் அன்றைக்கி கோவிந்தா புண்டரீகாட்சன் கத்தினா, நான் ஒன்றுமே அவளுக்கு பண்ணலை, அதுக்குள்ளே கோவிந்த நாமமே எல்லாம் பண்ணிடுத்து, அவளுக்கு மட்டும் கடனாளியாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணன் போனான். அப்போ அவ்வளோ வசதி பாருங்க, திரௌபதி சரணாகதி. அதனால் இந்த சரணாகதி நம்ம பண்ணணும். இதை பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடத்தில் சொல்கிறா, அவ்வளோ அழகாக ராமானுஜரிடத்தில் சொல்கிறா. சரணாகதி ரகசியத்தை லோகத்தில் நிரூபணம் பண்ண வந்த ஒருத்தர் ராமானுஜர். ஸ்ரீமன் நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாவ் சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக ஜோரா அவ்வளோ விசேஷம். ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணவு சரணம் பிரபத்திய, நாராயணுடைய சரணங்களையே சரணமாக புகலிடமாக பற்றுகிறேன்னு உபதேசம் பண்ணுற அந்த ராமானுஜரிடத்தில் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. ராமானுஜர் எல்லார்கிட்டையும் சரணாகதி பண்ணுங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, பகவானிடத்தில் ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு கதறின ராமானுஜர். ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு நம்மெல்லாம் நீ கதறுறோமே, எல்லாரையும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுங்கோன்னு சொல்லி கொடுத்த ராமானுஜர். அவரை நம்பிண்டே அழகா பீவி நாச்சியார் அவர் திருவடிகளில் விழுந்து மோட்சம் அடைஞ்சிருக்கா. அவ்வளோ விசேஷம். மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் ராமானுஜ சரணத்தை பற்றிண்டு மோட்சம் அடைஞ்சிருக்கா. ராமானுஜா ஜபிச்சுண்டே மோட்சம் அடைஞ்சிருக்கா. அவளுக்கு பெருசாக சடங்கு தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, சித்தாந்தம் தெரியாது, ஆனால் ராமானுஜர் காப்பாற்றுவான்னு பூரணமான நம்பிக்கையில் மோட்சம் அடைஞ்சுவா கோடி பேர். அந்த ராமானுஜரிடத்தில் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. என்ன ஆச்சரியம் தெரியுமா? மூணு நாளாக நானும் இந்த வாக்கியத்தை சரி சொல்லி பிருந்தாவனத்திலிருந்து சொல்லி ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணும் காத்துருந்தேன். ஒவ்வொரு நாளுமே பிருந்தாவனம் எல்லாம் சுற்றிட்டு ராத்திரி வரும்பொழுதே 10-10:30 மேலே, அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி போட்டு நீங்கள் கேட்க முடியாதுன்னு நான் ரெக்கார்ட் பண்ணலை. இன்றைக்கி அடியன் டெல்லியில் இருக்கேன். டெல்லி தான், இந்திரபிரஸ்திரம் அஸ்தினாபுரம் எல்லாம் டெல்லி தானே. அந்த இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறேன் பாருங்க, நிஜமாகவே இதுதான் பெண்பிள்ளை ரகசியத்தினுடைய பரம விசேஷம். பெண்பிள்ளை ரகசியம் அற்புதமானது, அத்தியாச்சரியமானதுன்றதுக்கு இதை விட ப்ரூஃப் வேறு என்ன ஒன்று சொல்லுங்கோ. அத்தனை வசதி இந்த பெண்பிள்ளை ரகசியம் நிச்சயமாக நம்மளை கைவிடவே விடாது. இந்த பெண்பிள்ளை ரகசியம் நமக்கு நல்லது ஒன்று தான் பண்ணும், அத்தனை சிரேஷ்டம். அதுலேயும் இன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல், நம்மாழ்வார் ஜோரா மோட்சமடையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. ஸ்ரீரங்கத்துலலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக ஆழ்வார் திறனில் கோலாகலமாக இருக்கும். நம்மாழ்வார் இந்த ராப்பத்து பகல் பத்து உற்சவம் இருக்கு இல்லையா, அதில் இன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல். இன்னைக்கு ராத்திரி பார்க்கணும், நம்மாழ்வார் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்பெருமாள் திருவடியில் அப்படி வைப்பா. நான் ஆழ்வார் திறனில் பொழிந்து நின்ற பிரான் மூர்த்தி திருவடியில் கொண்டு அப்படியே நம்மாழ்வார் அப்படி படுக்க வச்சிருவா. அப்படியே அழகாக அவர் சேவிக்கிற மாதிரி திருவடியில் முட்டி வச்சிருவா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அவர் மேலே எல்லாம் துளசி எல்லாம் போட்டு மூடிடுவார்கள். நம்மாழ்வார் மோட்சத்துக்கே போயிடுவார். அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் பிரார்த்திச்சோன்னே பெருமாள் திரும்பியும் நம்மாழ்வாரை பக்தாளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்மாழ்வார் சரணாகதி பண்ணி மோட்சம் அடையக்கூடிய இந்த நாளன்னைக்கு இந்த சரணாகதி விஷயத்தை இந்திரபிரஸ்தம் அஸ்தினாபுரம்னு சொல்லும்படியான டெல்லியில் உட்கார்ந்துண்டு நான் சொல்கிறேன்னா நிஜமாகவே எனக்கு மீனிச்சில் இருக்கிறது. அப்போ எவ்வளோ வசதி பாருங்கோ, இந்த பெண் பிள்ளை ரகசியம் சரியா வீண் போகாது. இப்போ சரணாகதி பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்மாழ்வார் மாதிரி பிரபோ என்னையும் உன் ஜீவனாக ஏற்றுக்கோ. எனக்கு சடங்கு தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமானுஜர் ஒன்று தான். நான் எந்த சம்பிரதாயத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியலை. நான் எந்த சம்பிரதாயத்தை அவலம்பிச்சிருக்கேன்னு எனக்கு புரியலை. நான் ஸ்ரீ வைஷ்ணவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ராமானுஜரை நம்புகிறேன், இந்த பெண் பிள்ளை வாக்கியத்தை நம்புகிறேன், திரௌபதி ரெண்டு கையும் விட்டதை நம்புகிறேன். ஏ பிரபு, நம்மாழ்வார் திருவடி தொழுது அன்னைக்கு நானும் இப்போ உன் திருவடியை தொடரேன்ப்பா, அவ்வளோ அழகாக எனக்கும் நல்ல கதி காட்டுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. நிச்சயமாக திரௌபதியை காப்பாற்றின பகவான் உங்களையும் காப்பாற்றுவான். திரௌபதியோட காப்பாற்றின பகவான், அனுகிரகம் பண்ண பகவான் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவான். திரௌபதிக்கு எல்லா லீலைகளும் பண்ணி காட்டின அதே கிருஷ்ணன் உங்களையும் நிச்சயமாக காப்பாற்றுவான், வம்சத்தையும் காப்பாற்றுவான். சரியோ? அதனால் பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம், சந்தேகமே வேண்டாம். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு ஜெய். ஜெய் போலோ திரௌபதி தேவிக்கு ஜெய். ஜெய் போலோ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். ஜெய் போலோ நம்மாழ்வாருக்கு ஜெய். இன்னைக்கு யாராவது ஆழ்வார்த்தினி ஸ்ரீரங்கம் பக்கத்துலலாம் இருந்தா ராத்திரி கோவிலில் ரொம்ப விசேஷமாக இந்த நம்மாழ்வார் திருவடி தொழல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கட்டாயம் சேவிங்கோ. சேவிக்க முடியாதோ யூடியூப்லலாம் நம்மாழ்வார் திருவடி தொழல்னு போட்டெல்லாம் போன வருஷத்தோடதெல்லாம் பார்க்கலாம். மேனி சிலிர்க்கும். திரௌபதி நினச்சிக்கோங்கோ, நம்மாழ்வார் நினச்சிக்கோங்கோ, ராமானுஜர் கதியேன்னு கடங்கோ. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறக்கும், சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். பெண் பிள்ளையுடைய இந்த தாக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய இந்த தேடல், இது பெருமாளுடைய சங்கல்பத்தினால தான் இப்படி ஒரு நிலைமை வந்து எனக்கு மூணு நாளாக போட முடியலை. ஆனால் எல்லாம் நன்மைக்கே. தேடினோன்னோ தவிச்சேலன்னோ அதனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளை வாக்கியம். ரீகாப் கிடையாது, நீங்களே சொல்லிக்கோங்க. ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.